الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العظيم فكل انيت مهنايانا اللهك الحمد لله அவன் தனித்தவன் அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன் அந்த ஏகநாயகனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தாரிய துவால முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான் அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லத்தில் எழுத்துக்காப்புடன் வீட்டிற்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் இவைகளை எடுத்து நடக்கும்படி சொன்னானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் இவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதல் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசியா செய்கின்றேன். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் இரண்டு இறைச்சைகள் உள்ள ஒரு பறவையை போன்றது. அந்த இரண்டு பக்கமும் சரியாக வேண்டும். வாழ்க்கை சரியாகுவதாக இருந்தால் ஒரு பக்க சிந்தனையோடு இஸ்லாம் ஒரு முஸ்லிமுக்கு வாழ முடியாது. உதாரணத்திற்கு, ஈமான் 70 கிளைகளுக்கும் அதிகமானது என்பதாக சொல்லப்பட்டிருக்கும் ஹதீஸிலே முதலாவது அலாஹா லா இலாஹ இல்லல்லா அதுனாஹா இமாதத்துல் அதானி சரீ, சிறந்ததே உயர்ந்ததே லா இலாஹ இல்லல்லா. அதிலே இறுதியானது கடைசி கிளை கடைசி பிரான்ச், சகோதரர்களே, பாதையில் இருக்கும் ஒரு பொருளை நோவினை கொடுக்கக்கூடிய ஒன்றை அகற்றிவிடுவது. அரிசில் ஆரம்பிக்கும் ஹதீஸ், அல்லாஹ் என்று சொல்லும் ஹதீஸ் முடிகிறது பாதையிலே. அல்லாஹ்வின் பக்கம் சரியாக இருக்கிறது, பாதையிலே பிரச்சனை. மஸ்ஜிதிலே யாரும் காரி துப்ப மாட்டோம் சகோதரர்களே, பாதையிலே வேண்டியதை திருப்பி விடுவோம், அசுத்தம் எல்லாம் தாராளமாக சென்றுவிடும். கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதை எப்படி மதிக்கிறோமோ இதே போன்ற மதிப்பு பாதையிலும் இருக்க வேண்டும். இரண்டுக்கும் அநியாயம் செய்ய முடியாது. குரானை பாதுகாப்போம். ஒரு லைப்ரரிக்கு போனால் சகோதரர்களே, அதே லைப்ரரியில இன்னொரு புத்தகத்தை எடுத்தால் கிழித்து வைப்போம். அமானிதம் என்ற வகையில் அந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய குரானும் ஒன்றுதான் சகோதரர்களே, புத்தகமும் ஒன்றுதான். அந்தத்திலே அல்லாஹோடு சேர்கிறது கலாம், ஆனால் அமானிதம் என்ற அடிப்படையிலே இரண்டு ஒன்றாகிறது. ஆக கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதை மட்டும் பார்க்கும் மார்க்கம் அல்ல இஸ்லாம், பாதையும் பார்க்கும் மார்க்கம் இஸ்லாம். இன்று நாம் மஸ்ஜிதுகளுக்கு அந்நியர்களை கூட்டிக் கொண்டு வர வேண்டிய நிலை இருக்கிறது. ஏன் பாதையிலே எம்மிடம் இஸ்லாம் இல்லை, பாதையிலே நாம் இஸ்லாத்தை காட்டுவது இல்லை, அதனால் பள்ளிக்குள் கொண்டு வந்து காட்டப் போகிறோம். ஒரு முஸ்லீம் மஸ்ஜிதிலும் பாதையிலும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதே போன்று பாருங்கள், உங்களில் மிக சிறந்தவர் ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, குரானோடு தொடர்புள்ள மனிதன், குரானை கற்றவர் கற்றுக் கொடுப்பவர். அடுத்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குரானோடு தொடர்பாக இருக்கிறது சரிதான், ஆனால் வீட்டில் இருக்கும் மனைவியோடும் நன்றாக இருக்க வேண்டும். ஹைருக்கும் ஹைருக்கும் இலாஹிலி, உங்களிலே மிக சிறந்தவர் குரானோடு மட்டுமல்ல சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, உங்கள் குடும்ப மனைவி சொல்ல வேண்டும் எனது கணவன் நல்லவர். இந்த ரெண்டு பகுதியும் இஸ்லாத்திலே இருக்கிறது. எனவே மனிதர்கள் கண்ணு தாமுல் வாழும் கலை, மனிதர்களோடு பழகும் விதம், இதிலே இஸ்லாம் அழகான ஒரு நெறியை உங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. அதிலே முதலாவது இடம், முதல் வரிசை தாய் தந்தை அவர்கள் இருவரும் நிறுத்தப்படுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, என்னை பெற்ற பெற்றோர்கள் இவர்கள் சிறந்தவர்கள், இவர்களின் உயர்வு இவர்களின் மதிப்பு யாரும் சொல்லித்தான் நாம் புரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், எம்மை உருவாக்கியவர்கள், எமது இரத்தம் அவர்களின் இரத்தம், எமது உறுப்புகள் அவர்களின் உறுப்புக்குள் இருந்து தயாரானது. அத்தனைக்கும் சொந்தம் தாய், என்னை தயாரித்த ஃபேக்டரி. சகோதரர்களே, யாரும் சொல்லித்தான் இவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற நியதி இல்லை. ஆனால் அல்லாஹ் இவர்களுக்கு கொடுக்கும் மதிப்பை கொடுக்க சொல்லி அவனோடு சேர்த்து சொல்லுகின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எப்பொழுதும் மூன்று விடயங்களை பிரிக்க மாட்டான். ஒன்று தொழுகை, அகிமுஸ் ஸலா வ ஆதுஸ் ஸகா, தொழுகை நிறைவேற்றுங்கள், ஸகாத்தை கொடுங்கள். அதே போன்று சகோதரர்களே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அருமை நபிக்கும் வழிபடுங்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அனிஸ்குர்லி வலிவாலிதை, நன்றி, நல்ல மனதோடு நன்றாக பழகுங்கள், என்னோடு சரியாக நடந்து கொள்ளுங்கள் நன்றியோடு. அதே போன்று தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். ரெண்டையும் அல்லாஹ் சேர்த்தியே தான் வைத்திருக்கிறான், பிரித்ததே இல்லை. கண்ணியமானவர்களே, அருமையானவர்களே, இன்று தாய் தந்தையின் மதிப்பு என்ன? அவர்கள் யார்? அவர்கள் வயதாகும் பொழுது அவர்களுக்குரிய நிலை என்ன? அவர்கள் எப்படி ஒதுக்கப்படுகின்றார்கள்? அருமையானவர்களே, நாம் அறிவில்லாமல் இருந்தோம், பிறந்த நேரத்தில் எமது உடம்பில் பலம் இல்லை, அறிவும் இல்லை. நாம் மலம் கழித்தால் அது மலம் என்று தெரியாது. சுத்தம் செய்தார்கள், எம்மை கழுவினார்கள், எம்மை நெஞ்சோடு எடுத்து அணைத்துக் கொண்டார்கள். எத்தனை இரவுகள் விழித்தார்கள் நாம் உறங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, எத்தனை நாட்கள் பசியிலே இருந்தார்கள் அவர்கள் நாம் சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி, எத்தனை பேருடைய கதவை தட்டி கடன் கேட்டிருக்கின்றார்கள். பிள்ளை பசிக்க கூடாது, பிள்ளை உடுப்பில்லாமல் இருக்கக்கூடாது, பிள்ளை படிப்பில்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி சொந்த மனைவியை, பெற்ற தாயை, தந்தையை விற்று கூட பறந்து செல்கிறார் என்னுடைய தாய் தந்தை, எமக்காக வேண்டி உழைத்து வருவதற்கு. கண்ணியமானவர்களே, இந்த உண்மையான அன்பான தாய்க்கும் தந்தைக்குரிய மதிப்பை ஏன் இஸ்லாம் கொடுக்க சொல்லுகிறது? அருமையானவர்களே, எமக்கு அறிவில்லாத நேரத்தில் அவர்கள் அறிவை தந்தார்கள். எமது உடம்பில பலம் இல்லாத நேரத்தில் எவ்வளவு தூரம் தூக்கி சென்றார்கள், எம்மை ஆளாக்கினார்கள். இப்பொழுது அவர்களுக்கு துறை வந்து விட்டது. எதிலே? அறிவில். உம்மா உங்களுக்கு விளங்குறது இல்லை, நான் சொல்றது என்னது விளப்பம் இல்ல, புத்திசாலி மகன் சொல்றாரு, உம்மாக்கு விளப்பம் இல்ல. பாப்பா நீங்க கொஞ்சம் மோரமாயிருங்க, நாங்க எங்க வீட்டு வேலையை சரியா செஞ்சு முடிக்கங்காட்டி, கடைக்குள்ள நீங்க தயவு செஞ்சு வராதீங்க, உங்களுக்கு ஏலாது. உண்மையிலே ஏலாதுதான். அல்லாஹ் எங்களுக்கு அறிவையும் பலத்தையும் தந்து உம்மா பாப்பாக்கு கொடுத்திருந்ததை கலட்டிக்கிறான். இப்ப நாம எப்படி நடந்து கொள்றோம் பார்க்கறதுக்காக வேண்டி. சகோதரர்களே, அருமையானவர்களே, தாய் தந்தையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாவை பற்றியும் அவனை பற்றியும் ஒரே வசனத்தில் சொல்லுகின்ற, தாய் தந்தையை பற்றியும் ஒரே வசனத்தில் சொல்லுகின்றான், தாய் தந்தை அல்லாவோடு சரியாக நடந்து கொள்ளுங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள், அவனை அன்றி வேறு யாரையும் வணங்க வேண்டாம் என்பதாக இரண்டு வசனத்திலே சொல்லி முடித்ததன் பின்னால், இரண்டு வார்த்தையிலே சொல்லி முடித்ததன் பின்னால், என்னையும் உங்களையும் பெற்ற எமது அன்பான தாய் தந்தை மாறி அவர்களை பற்றி 14 வசனங்கள் பேசுகின்றான். சகோதரர்களே, இம்மா எவ்வளவு வயோதிபம் வந்தால், இயலாமை வந்தால் அவர்களோடு கடிகடித்து பேச வேண்டாம். டிக்ஷனரியில ஆக சிறிய வார்த்தை, இந்த வார்த்தையை தாய்க்கு பேச வேண்டாம். குர்ஆன் தடுக்கிறதே, கண்ணியமாக பேசுங்கள், பணிவோடு நடந்து கொள்ளுங்கள், துவா செய்யுங்கள். தாய்க்கு என்ன துவா செய்ய வேண்டும் என்பதையும், தந்தைக்கு என்ன துவா செய்ய வேண்டும் என்பதையும் கலாமுல்லாஹ் சொல்லித் தருகிறது. சகோதரர்களே, அவர்கள் இலக்க நாம் உருவாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மாப்பாவால் எனக்கு சரிய பெரிய பிரச்சனை, இந்த கிணத்துக்கு வருவார், தண்ணி அள்ளுவார், இந்த வீட்டுக்கு வருவார், ஏதாவது சாமான கொண்டு போவார், வழக்கு அப்பீல் பண்ணப்படுகிறது. யாரிடம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம். யாரை பற்றி? தந்தையை பற்றி. இன்றும் சில வழக்குகள் பேசப்படுகிறது. மகன் 50,000 கட்டுகின்றார் வழக்கிலே, தந்தை 75,000 கட்டுகின்றார். தந்தைக்கும் மகனுக்கும் வழக்கு, நவுது பில்லா, நெருப்பு பிடிக்கும். சகோதரர்களே, அருமையானவர்களே, இது விளையாடும் இடமல்ல, தாய் தந்தையின் உள்ளம் எரியும் இடமல்ல, அது எரிக்கப்பட்டால் சுவர்க்கத்தின் கதவே இல்லை. நபியிடம் முறையிடப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையை கூப்பிட்டார்கள். மகன் என்று சொன்னாலும் ஷரியத்துடைய சட்டத்தை யோசித்து நபியுடைய முடிவுக்கு வருகின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முடியாது, இது அநியாயம், தந்தையை கூப்பிடுங்கள். தந்தை வரும் பொழுது அவருடைய மனதிலே புரிந்து விட்டது, மகன் போய் என்னை நபியிடம் சொல்லிவிட்டான், நபியிடம் திருடனாக காட்டிவிட்டான், கவலை வருகிறது. வாப்பவல்லவா, அப்படியே மனதில் ஒரு விதமான கவிதையொன்றோடு நபிக்கு முன்னால் வந்து நின்றார்கள். சகோதரர்களே, தந்தையை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க முன்னால் அல்லாஹ் நபிக்கு சொல்லிக் கொடுத்தான், நபியே நீங்கள் அந்த தந்தையின் உள்ளத்திலே படிந்திருக்கக்கூடிய கவலையை கொஞ்சம் கேளுங்கள், அவர் என்ன சொல்லுகின்றார் என்பதை பாருங்கள், பின்னால் அவர்கள் இருவருடைய வழக்கையும் விசாரணை செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ், சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மகன் தந்தை உங்களுடைய கவலையை நீங்கள் சொல்லுங்கள். அப்படியே கவிதையிலே கொட்டுகின்றார் மகனை பார்த்து, மகனே என்னை நபிச்சு முன்னால் செல்வக்கு முன்னால் என்னை ஒரு திருடனாக நிறுத்தியிருக்கிறாயா, நான் யார் தெரியுமா? மகனே உனக்கு வாலிப பலம் பெற எனது வாழ்க்கையின் பலத்தையே இழந்தேன், நான் வெயிலை மலையை பார்க்கவில்லை, நீ வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் எத்தனையோ வீடுகளுக்கு சென்று கதவை தட்டி அடி வாங்கி இருக்கிறேன். மகனே என் மானத்தை இழந்து உன்னை மனிதனாக்கினேன், நான் மூளை சுமந்திருக்கிறேன், நான் கடன் பட்டிருக்கிறேன், நான் எத்தனையோ ஊர்களுக்கு சென்று வேலை செய்திருக்கிறேன், கூலி வேலை செய்திருக்கிறேன், சுமந்து வந்து உனக்கு உணவளித்திருக்கிறேன், இப்பொழுது எனக்கு கொஞ்சம் பசி வந்து நான் உன்னுடைய வீட்டுக்கு வந்து ஏதோ ஒன்றை எடுத்து சாப்பிட்டதற்காக வேண்டி நபிக்கு முன்னால் என்னை நீ திருடனாக நிறுத்துகிறாயா? மகனே நீ எனக்கு தரும் நன்றியா இது? சுபஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் வடித்துக் கொண்டு சொன்னார்கள், இவ்வளவு நன்றி கட்ட தனமாக நடந்து கொள்ளும் மகனை பார்த்து சொன்னார்கள், முழு கயாமத் வரைக்கும் பெற்றோருக்கு அநியாயம் செய்யும் பிள்ளைகளை பார்த்து சொன்னார்கள், தந்தைக்கு எனது ரூம்ல இடமில்ல, எனது காமட்ல டாய்லெட் போகக்கூடாது என்று சொல்லக்கூடிய பிள்ளையை பார்த்து சொன்னார்கள், முழு உலகத்துக்கும் தந்தையை பார்த்து மதிக்காத அத்தனை பிள்ளைகளை பார்த்து சொன்னார்கள், அந்தவ மாலுகலி அபி, நீ மாத்திரமல்ல உன்னையும் பாப்பாவுக்கு தான் சொந்தம், உன் முழு சொத்தில் இருந்து எதை எடுக்கிறதுக்கும் பாப்பா யாருக்கையும் அனுமதி கேட்க தேவையில்லைன்னு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, அருமையானவர்களே, பாப்பாட உடத்துல பலர் இல்லாம போனதுக்கு பின்னால நாங்க எங்களை திமிரை காட்டுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அருமையானவர்களே, தாயும் தந்தையும் முதிய வயதிலே இருக்கின்றார்கள், இப்பொழுது அவர்களை எப்படி பார்க்கின்றார்கள்? தாயும் தந்தையும் எங்களை பார்த்தார்கள், 11 பிள்ளையை வளர்த்தார்கள், 10 பிள்ளைகளை வளர்த்தார்கள், 10 பிள்ளைகளுக்கு சேர்ந்து இன்று தாயையும் தந்தையும் பார்க்க முடியாமல் அகதிகளை போன்றாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, 10 பேரை வளர்த்தார்களே, 12 பேர்களை ஆளாக்கினார்களே, பட்டம் வாங்கி தந்தார்களே, பதவி வாங்கி தந்தார்களே, திருமணம் முடித்து வைத்தார்களே, அவர்களுக்காக இப்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் ஏங்க முடியாது, நேரம் செலுத்த முடியாது. இது என்ன நீதி சகோதரர்களே? உலகத்திலே பூமி அதிர்ச்சி வருவதற்கு இதுவும் ஒரு காரணம், உலகத்திலே பஞ்சம் வருவதற்கு இதுவும் ஒரு காரணம், உலகத்திலே அழிவு வருவதற்கு இதுவும் ஒரு காரணம். தாயின் மனம் தந்தையின் மனம் எரிக்கப்பட முடியாது, அவர்கள் இரத்தத்தை பிழிந்து வாழ்ந்தார்கள் எமக்காக வேண்டிய. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, பாருங்கள், 42 வயது ஒரு மகன் கம்ப்யூட்டருக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிறார். வயது வந்த தந்தை, அவருக்கு ஒன்றுமே தெரிவது இல்லை, சொந்த பிள்ளையை கூட யார் என்று கேட்பார், இதுதான் பாப்பான்னு சொல்றது. வயது போனா இவரை பார்த்து நாங்க ஒன்றும் விளங்குறதில்லை சொல்ல தேவையில்லை, இஸ்லாம் சொல்லி வைத்திருக்கிற அவர்களுக்கு விளங்காதே. அல்லாஹ்வுல்லாஹும் ஆரம்பத்திலே மனித படைப்பிலே சின்ன பிள்ளை, அதுக்கு பின்னால் ஒரு கட்ஸ் வரும், சக்தி வரும், வாலிபம், அதற்கு பின்னால திரும்ப வலையினம் வரும். அன்பாந்த வாலிபர்களே, உடம்புல பலம் உள்ளவர்களே, நீங்க ஒரு காலம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது பலம் இல்லாமல் இருந்தீர்கள், இன்றைக்கு பலத்தோடு இருக்கிறீங்க, உங்களுடைய உம்மா வாப்பாக்கு பலம் எடுக்கப்பட்டிருக்கிறது, இவ்வளவு தான். அவர்களுக்கு அறிவிலையும் பலகீனம் இருக்கும், அவர்களுக்கு விளங்குவதிலும் பலகீனம் இருக்கும், நடக்கவும் முடியாமல் இருக்கும். கண்ணியமானவர்களே, இப்ப அந்த மகன் கம்ப்யூட்டர் வேலையில் இருக்கிறார், லேப்டாப்ல ஒரு சாகம் கொண்டு வந்து நிற்கிறது. உதாரணத்துக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு கதை, சாகத்தை வயோதிபர்கள் யாரும் அப்படித்தான் வீட்டில் இருந்தா இது என்னாண்டு உடனே கேட்பாங்க, என்ன இது சொல்லணும். சொன்னாரு, பிஸி ஆகிறாரு, வேலையோடிக்கிறாரு, பாப்பா இது காகம் சொன்னாரு. கொஞ்ச நேரம் போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தை திரும்ப கேட்கிறார், மகன் என்ன சத்தம் அது? இவர் சரியான வேலையோடு இருக்கும் பொழுது சரித்திரம் சொன்னா விளங்குது இல்லையா, காகம். இப்பாத்தாம வேலை செய்யறாரு, வாப்பட முகம் சின்ன பிள்ளையோட முகம் மோல சோகமாக போகுது. திரும்பவும் கேட்கிறார், திரும்பவும் கேட்கிறார், பாப்பா மகனே என்னது இந்த முஸ்லிமத்துக்கு என்னதான் உளர்றதோ தெரியாது, நான் காகம் சொன்னேன் தானே பாப்பா. உடம்புல பலம் இல்ல, அறிவுல பலம் இல்ல. தாய் 70 வயது பாட்டி ஒரு டயரியை கொண்டு கொடுக்கிறார், 40 வயசுக்கு முன்னால பாப்பா மகனும் முத்தத்துல விளையாடினாங்க, அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. பாப்பாவும் மகனும் விளையாடும் பொழுதே மகன் அன்றைக்கு தான் முதலாவது ஒரு சாகத்தை பார்க்கிறாரு. சாகம் ஒன்று வந்து நிற்குது, அதை கேட்கிறார் மகன், இது என்ன பாப்பா? பாப்பா சொல்றாரு பிள்ளைக்கு விளங்குற மொழியில, இது காமம் பாப்பா, விளங்குதில்லை. அதில் எழுதப்பட்டுகிறது, என் மகன் என்னிடத்திலே 27 தடவை கேட்டான், நான் ஒரு தடவை கூட கஷ்டப்படாமல் தொந்தரவுப்படுத்தாமல் அந்த பிள்ளைக்கு விளங்கும் மொழியிலே புரிய வைத்தேன். ஆனால் அந்த பிள்ளை இன்று 3 தடவைக்கு அடித்து விழுகிறது. இது பாப்பா, இது தந்தை சகோதரர்களே. இந்த ஆற்றல் அப்படியே பிழையப்படும். தாயின் பாசத்துக்கு இணையே இல்லை. அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக ஞாபகம் வைத்துக் கொள்வோம், உலகமே என்னை மகன் என்று கூப்பிட்டாலும் உம்மா ஒரு தடவை மகன் என்று சொல்ற இனிமை வராது, அந்த இன்பம் கிடைக்காது. உங்களிலே இருக்கக்கூடியவர்களில் யாரெல்லாம் தாயும் தந்தையும் மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய உள்ளங்கள் இப்பொழுது அழும். எனக்கு ஒரு தடவை உம்மா என்று பேசுறதுக்கு உம்மா இல்லையே, மகனே என்று பேசுறதுக்கு பாப்பா இல்லையே. சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஒரு விதமான பாசத்தை அதற்குள்ளே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவர்கள் எதையும் எதற்காக வேண்டியும் செய்வார்கள், பிள்ளைகளுக்காக வேண்டி. நாம் எதை செய்கிறோம், நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? கண்ணியமானவர்களே, ஒரு மகன் பாடசாலையிலே, உதாரண கதைகள் என்பதாக வைத்துக் கொள்ளுங்கள், காலத்துக்கு ஏற்றாற்போல் புரியப்படுத்துகின்றோம், ஒரு கடமை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஒற்றை கண் அவருடைய தாய்க்கு ஒரு கண் தான் இருக்கிறது. பிள்ளைகள் எல்லாம் சொல்லுவாங்க, உம்மா ஸ்கூலுக்கு வந்தா ஏதாவது தேவைக்கு உங்களுடைய மகன் இவருக்கு பட்ட பேர், இவரால் இவ்வளவு பெரிய பிரச்சனை, மகன் சொன்னா நீங்க வராதீங்க பாடசாலைக்கு, உம்மாட்ட நீங்க வந்தா எனக்கு கெட்ட பேர். இன்னைக்கு மிச்சம் பேர் பாப்பா யாருன்னு காட்சத்துக்கு விருப்பம் இல்ல, கல்யாணம் எடுக்கிறாங்க. பாப்பா யாருன்னு தெரிஞ்சா ஒரு மாதிரி, பாப்பா யாருன்னு சொல்றதுக்கு வெக்கம். இது மாதிரி ஒரு மகன், சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அந்த பாப்பா அந்த உம்மா பாத்திரத்துக்கு மகனுக்கு விருப்பம் இல்லை. தாய் பாத்திரத்தில் அவ ஓடி வருவா ஸ்கூலுக்கு ஹாஸ்டலுக்கு பிள்ளைய பாக்குறதுக்கு. ஒரு நாள் இவர் பார்த்தார், இந்த தொந்தரவு தாங்க முடியாம விடைபெற்று சென்றார் அந்த பாடசாலையிலிருந்து. தூர போய் படிக்கிறார், தாய்க்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க எல்லோருமே நன்றாக வளர்க்கிறார்கள், பார்க்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கின்றார்கள். திடீரென்று ஒரு நாள் தாயிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது. தாய் நோயாளியாக இருந்த கடிதத்தை எழுதுகின்றால், சொல்லுகின்றால், மகனே நீ கடிதம் பெற்றால் உடனே நீ வந்துவிடு, நான் வேதனையிலே இருக்கிறேன், வருத்தத்திலே இருக்கிறேன், இறுதியாக வந்து என்னை பார்த்துவிடு. ஓடோடி வந்த மகன் பார்க்க வந்தான், அங்கே வீட்டிலே இன்னொரு கடிதம் இருக்கிறது, நான் வைத்தியசாலையில் இருக்கிறேன், மகனே நான் ஒரு குருடி என்பதற்காக நீ என்னை விட்டு பிரிந்தாய், நீ ஒரு தடவையாவது கேட்டிருக்கிறாயா மகனே, இந்த கண் எங்க யாருக்கு தாய் கொடுத்தீர்கள், இந்த கண்ணுக்கு என்ன நடந்தது கொஞ்சம் கேளு, நீ பிறக்கும் பொழுதே பிறந்தாய் ஒற்றை கண்ணாக, வைத்தியர் சொன்னார் உனக்கு கண்ணை முடியுமானால் கொடுத்துக்கொள், உனக்கு ஒரு கண்ணை இழந்து உன் மகனுக்கு ஒரு கண்ணை கொடுக்கலாம், முடிக்கிறதா தயாராணி என்று கேட்க நான் சம்மதித்தேன், எனது கண் எடுக்கப்பட்டு உனக்கு கண் கொடுக்கப்பட்டது, அதனால் தான் நீ பார்க்கிறாய், நான் ஒற்றை குருடியானேன், நீ பார்வையுள்ளனாக மாறினாய், நீ என்னை விட்டு இப்படியா ஓடினாய் மகனே, இதற்காக வேண்டியா ஓடினாய், எனது கடைசி மூச்சுக்கள் வைத்தியசாலைக்கு நீ வந்து என்னை பாரு என்பதாக சொல்ல ஓரோடி வைத்தியசாலைக்கு செல்கிறான். ஆனால் அந்த தாயுடைய உயிர் பிரிந்து அவருக்கு வெள்ளை படவை விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் உதாரணங்கள் சகோதரர்களே. எமக்கு கண் கேட்டால் கண் தருவா, உணவு கேட்டால் உணவு தருவா, உயிர் கேட்டால் உயிர் தரும் பாசம் உள்ளவர்கள் தான் தாய்மார்கள் என்று சொல்வது. கண்ணியமானவர்களே, இந்த தாய் தந்தைமாருக்கு 2 விதமான தலைப்பிலே அநியாயங்கள் நடக்கிறது. ஒன்று, திருமணம் முடிப்பதற்காக வேண்டி கிளாஸ்ல கண்டது, பஸ்ல கண்டது, பேஸ்புக்ல கண்டது, கண்ணியத்தோடு இருந்த குடும்பங்கள், மதிப்போடு இருந்த குடும்பங்கள், அத்தனை மானத்தையும் மரியாதையும் இழுக்க வைப்பவர்களே, பெற்றோருடைய மனதுக்கு பெற்றோர் ஊற்றி எரிப்பவர்களே, அருமையானவர்களே, எங்கோ கண்ட ஒரு நிறத்துக்கு, எங்கோ கண்ட ஒரு சிரிப்புக்கு 10-20 வருடங்கள் எத்தனையோ சிரிக்க வைத்து வளர்த்த தாயையும் தந்தையும் மானத்தை வாங்குபவர்களே, இது பெரும் அநியாயம். சமீபத்து ஒரு வாலிபர் தாண்ட திருமண விடயத்துக்காக வேண்டி தாயை அடித்து அடித்து விரட்டிருக்கிறார். அடித்து கண்டில் ரத்தம் வருகின்றது, தாயோடு இருந்தால் விரட்டி விரட்டி அடி தாய்க்கு. அதற்கு பின்னால் தான் இந்த குத்பாவை ஓதுவோம் என்பதாக முடிவெடுத்து, எமது கடமை சகோதரர்களே, இல்ல இந்த முஹர்ரம் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி ஓதுவோம் தான் நினைத்தேன். அதை விட முக்கியம் தாயம் என்ன பண்றது. சகோதரர்களே, ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு வளர்த்த தாய் தந்தை விட்டு ஒரு அந்நிய சகோதரர் ஓடி உம்மக்கும் பாப்பாக்கும் கடிதம் எழுதியது, நீங்க என்ன பார்க்கணுமா, நீங்க என்ன சந்திக்கணுமா, நீங்க எங்களை பிரிக்க பார்க்கிறீர்களா, நீங்க அப்படி பிரிக்க நினைச்சா எங்க தெரியுமா வரணும், பொலிசுக்கு வாங்க, அங்கதான் சந்திப்போம். இந்த தாயின் தந்தை உள்ள எப்படி எரியும், இது லேசான எரிவு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோமா? எங்களோட வாழ்க்கை துணைவியை செலக்ட் பண்றதுக்கு, எங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் செலக்ட் பண்றதுக்கு பெற்றோருடைய உள்ளத்தை எரிப்போமே. ஆனால் அருமையானவர்களே, சமீபத்தில் ஒரு அந்நிய சமூகத்தின் கதை, அதே போன்று எமது குடும்பங்களில் நடந்திருக்கிறது, இஸ்லாமிய குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. 16 வயது மாணவி தன் வாழ்க்கை துணைவரை சேர்த்துக் கொள்வதற்காக வேண்டி தாய்க்கு ஸ்லீப்பிங் சப்ஜெக்டை கொடுத்து தாயையும் தந்தையும் தூக்க வைத்து தூங்க வைத்து தன் நண்பனை அழைத்து பதற பதற கொலை செய்து முடித்தாள். வெளிநாட்டில் அல்ல, உள்நாட்டில். வெளிநாட்டில் அல்ல சகோதரர்களே, இப்படி அநியாயங்கள் பெற்றோருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்? தான் கண்டவளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற பெயரிலே, அது என்ன நடந்தாலும் பரவாயில்லை, எனக்கு அவள் கிடைத்திட வேண்டும் என்ற பெயரிலே. வாலிபர்களே, எதை செய்கிறோமோ கமா சதீனுத்துதான், பெற்றோருக்கு என்ன அநியாயம் செய்கிறோமோ அந்த அநியாயம் பூமிக்கு திரும்ப கிடைக்காமல் உங்களுக்கு மரணம் இல்லை, மறந்து விடாதீர்கள். பின்னால் அதை பற்றி நான் சொல்லுகிறேன். அடுத்த இன்னொரு அநியாயம் நடக்குது, என்ன தெரியுமா? இது கல்யாணம் முடிக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு அநியாயம் நடக்குது. கல்யாணம் முடித்ததற்காக வேண்டி இப்ப நாங்க குடும்பம் உம்மா அப்பா பார்க்க இயலாது. யார் இந்த உம்மா அப்பா? சில உம்மா அப்பாவை அப்படி மொபைல் ஹாஸ்பிட்டல் மாதிரி அவங்க சுற்றி சுற்றி வருவார்கள். 10 நாளைக்கு தாத்தா வீட்டில், 15 நாளைக்கு தம்பி வீட்டில் சுத்துகின்றார்கள். நீங்கள் சுத்துங்களேன் உங்களுடைய தாய்க்காக வேண்டி. சகோதரர்களை, இந்த நாட்டிலே 161 எல்டர்ஸ் ஹோம்கள், முதியோர் இல்லங்கள் இது. அதுல ஒன்றே ஒன்று முஸ்லிம்களுக்கு சொந்தமான முஸ்லிம் கிராமம் உள்ள இருக்கிறது. சுமார் 7000 பேர் அந்த எல்டர்ஸ் ஹோம் இருக்கிறாங்க. எல்லோருமே பெற்றோர்கள். நீங்க காசு கொடுக்க தேவையில்லை உங்களுடைய மூவாப்புக்கு, நீங்க கதைச்சாவே போதும் சகோதரர்களே, அது மருந்து, அது பெரிய மெடிசின், அது பெரிய டானிக். அருமையானவர்களே, அதுல 7000 பேர் ஈகிறாங்க. சுமார் 1500 பேருக்கு மனநோயாளி ஆகிறாங்க. கவலையில சில எல்டர்ஸ் ஹோமுக்கு உலக மட்டத்தில் இருக்கக்கூடிய எல்டர்ஸ் ஹோம்களுக்கு கோல் வருகிறாங்க. என்ன கோல் அது? கோல் என்னன்னு சொன்னா, உம்மா ஈகிறாவான்னு கேட்கிறாங்களாம், ரிசப்ஷன்ல கேட்கிறாங்களாம், ஓ இருக்கிறா பேசவா, இல்ல பேச வேணாம், ஈக்கிறாவா இல்லையான்னு பார்க்க எடுத்தேன் போல். சகோதரர்களே, ஒரு சைக்கோலஜிக்கல் சம்பந்தப்பட்ட ஒரு வைத்தியர், எல்டர்ஸ் ஹோமுக்கு பொறுப்பானவர், அவர் சொல்றாரு, ஒரு உம்மாவை சிரிக்க வைக்கிறதுக்கு 6 வருடம் போயிருந்தான். 6 வருடம் அட்டாக் பட்டது மாதிரி, எலக்ட்ரானிக் பவர் வந்து உடம்புல அதிர்ந்தது மாதிரி அப்படியே அடங்கி போய் பேச இல்லாம சிரிக்க இல்லாமல். ஒரு எல்டர்ஸ் ஹோம்ல இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் தந்தை சொல்லுகிறார், ஏண்ட 3 நாட்கள் செய்கிறாங்க, நான் இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி யாரிடமும் கையேந்தவில்லை, ஆனால் என்னுடைய கப்பனை அந்த பிள்ளையிடம் சொல்லி வாங்கி தருங்கள் என்பதாக அவர் அணுகின்றார். சொந்த கபன் சொல்றார், தாமன் சொத்துல வேணாம் எனக்கு கபன், எனக்கு வேணும் என் பிள்ளைகள் இந்த கபன், ஒரு கபனை மட்டும் வாங்கி தர சொல்லுமோ. சகோதரர்களே, இதை விட சித்திரவதைகள் தாய்க்கு நடக்குது. பிள்ளையோட குடும்பம் தூங்கணும், டிவி பார்க்கணும், டிராமா பார்க்கணும், 60 வயது 70 வயது தாய் சத்தம் போட்டா தூக்கம் வருகிறது, இந்த தூக்கம் வராது, தூக்கம் வராது, காலையில கஷ்டம் என்பதற்காக வேண்டி என்ன செய்கின்றார்கள் தெரியுமா கண்ணியமானவர்களே? நான் சொல்லுகிறேன் இதை. ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை ஒருத்தர் எனக்கு இமெயில் பண்ணினார். அதில் ஒரு வட்டமிடப்பட்டிருந்தது ஒரு மருந்துக்கு, மருந்து துண்டு. அது என்ன மருந்து தெரியுமா? அவருடைய சொந்த தாய்க்கும் தந்தைக்கும் அவருடைய சகோதரர்கள் கொடுக்கும் மருந்து. தாய்க்கு என்ன அகங்கல சூழ, நாங்கள் சிங்கத்தை பார்த்திருக்கோம், தூக்கி எடுத்திருப்போம். அது நாங்க செஞ்ச கெட்டித்தனம் அல்ல, அதற்கு கொடுத்த இன்ஜெக்ஷனுடைய வேலை. அது அப்படியே உடம்பு சக்தி எல்லாம் இழந்து ஒரு ஆட்டை போல வந்துடும் அந்த இன்ஜெக்ஷன் பட்டுட்டு. இதே மாதிரி மனநோயாளிக்கு கொடுக்கக்கூடிய சில மருந்துகள் இருக்குது, அதை கொடுத்தா சாப்பாடு கொடுக்கலாம், கால கையை நீக்க வைக்கலாம், அப்படியே வளத்தாட்டின மாதிரி தான் இருப்பாங்க. சகோதரர்களே, இர உம்மா சத்தம் போடுறன்னு சொல்லி வைத்தியர் மாதிரி இதில் குறை சொல்ல இயலாது. இவங்க போய் கேட்கிற இந்த உம்மா படியால விழப்பாக்குறா, என் உமா அடிபட்டு விலப்பாகிறாமே இருந்து இரவெல்லாம் கதவை தொந்து கொண்டு ஓட போறா, மனநோயாளி ஆகிறாரே அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த டெபெட் எழுதி கொடுக்கப்பட்டது. அதை கொடுத்தா சகோதரர்களே சித்திரவதையில முதலாம் இலக்க சித்திரவதை அப்படியே இருப்பான். தூக்கப்படாதவர்களுக்கு மயக்கி வைக்கப்பட்டிருப்பார்கள். சாப்பாடு கொடுத்தால் வாய்ப்புள்ளே செல்லும், மலம் ஜலம் சென்றால் அது அப்படியே சென்றுவிடும். சகோதரர்களே சுய சக்தி உள்ளவர்கள், எலும்பு நடக்க முடியுமானவர்கள், தொழுகை இல்ல, விக்ர இல்ல, குரான் திலாவத் இல்ல, யாரு எங்க உம்மான்னு கேட்டா உம்மா தூங்குறா என்று சொல்லுவார்கள். ஆனால் தூங்கவில்லை, சித்திரவதை செய்து தூங்க வைத்திருக்கிறார்கள். இது நெருப்பா இல்லையா சகோதரர்களே? உம்மா பாப்பாக்கு செய்யும் அநியாயம் இது லேசி என்று நினைக்கிறோமா? இது விடும் என்று நினைக்கிறோமா? இப்படி செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இதை விட ஆச்சரியம் உண்டு. குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்காக வேண்டி ஒரு விஐபி திருமணம், மன்னித்துக் கொள்ளுங்கள், எல்லோரும் நல்லா பார்ப்பவர்கள் இருக்கின்றார்கள், சில தவறுகள் சமூகத்திலே நடக்கிறது, தாய்க்காக வேண்டி எத்தனையோ சிரமங்கள் படக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். சமீபத்திலே அரபு நாட்டில் ஒரு வழக்கு செல்லுகிறது, அந்த வழக்கின் அர்த்தம் என்ன தெரியுமா? நாங்க உங்களோட வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போவோம் உமாவை, எனக்கு பிஸி, எங்களோட மகன் படிக்கணும், எனக்கு நேரம் இல்லை உமா பார்க்க. 6 மாசம் தாயை பார்க்காத பிள்ளைகள் இருக்கிறாங்க. உம்மா கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் சேர்ப்புல உலகத்தை சுத்தி வாரார், தாய்க்கு மருந்து எடுத்து கொடுக்கல. ஒரு சம்பவத்தை சொல்றேன், அது சஹை வைஃப் என்றது எனக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மஸ்ஜித் நபவியில, நான் இமாமாக இருக்கிறேன், தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறேன், என்னுடைய உம்மா இருந்திருந்தா அவ ஜன்னலை திறந்து என்னை உம்மா முஹம்மது என்பதாக கூப்பிட்டால், நான் இமான் ஜமாத் நடத்துவதை விட்டு விட்டு தாயே ஏ உம்மான்னு கேட்டுக்கொண்டு போவேன் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு எல்லா வேலையும் விட்டு தாயை பார்க்க வேண்டிய தாய் சகோதரர்களே, உவைசுல் கர்ணி யார்? உவைசுல் கர்ணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யார்? யமனிலே சனால் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நபித்துவத்திற்கு பின்னால் சஹாபியானார்கள், அதாவது ஈமான் கொண்டார்கள், நபியை பார்க்க வருவதற்கு ஆசைப்பட்டார்கள். ஆனால் தாயிட வேலை சஹாபி பட்டமே இல்லை, உங்களோட விஐபி பட்டம் அல்ல, உங்களோட வேற கலைகள் அல்ல, உங்களோட டிகிரி அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த உவைசுல் கருணிக்கு தாயை பார்த்துக் கொண்டு இருக்க சொல்லுங்கள், என்னை பார்க்க நன்மை கிடைக்கும், உவைசுல் கருணியை நீங்கள் சந்தித்தால் அவரிடம் துஆ செய்ய சொல்லுங்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். உமர் ரதியல்லாஹு தஆலா போய் சந்திச்சாங்க மினால வச்சு. சகோதரர்களே ஒரு நீக்ரோ ஒரு டாக்டர் அடையாளம் கண்டு கொண்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே இருந்தாங்க. சகோதரர்களை கேட்டாங்க, நீங்க உவை, நீங்க கரண், நீங்க உங்க பேர் எல்லாத்தையும் சொன்னதுக்கு பின்னால சொன்னாங்க, நான் வந்து உமர், நான் வந்து அடுத்தது அலி, ரெண்டு பேரும் நிக்கிறாங்க முன்னுக்கு. சொன்னாங்க ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்ன. நபியுடைய சலாம் யாருக்கு? தாயை பார்த்தவர்களுக்கு. தாயை பார்த்து நபியை பார்த்து வராதது குற்றம் இல்லை இஸ்லாத்திலே. சகோதரர்களே கண்ணியமானவர்களே, அடுத்தது சொன்னாங்க, நீங்க துவா செய்யுங்க எனக்கு, எங்க ரெண்டு பேர் இருக்கும், நான் உங்களுக்கு துவா செய்வதா? நீங்க நபியுடைய தோழர், எங்களுடைய நபி சொன்னாங்க உங்களை கண்டால் துவா செய்ய சொல்லும்படி சொல்லுங்கள் என்பதாக சொன்னார். இவ்வளவு ஒரு சஹாபி பட்டத்தை கூட பின்னுக்கு வைக்கணும். நண்பன் மிஸ் கால் வந்தா, நண்பன் எஸ்எம்எஸ் வந்தா என்ன ஓட்டம்? இவர் மகன் கம்ப்யூட்டர்ல வேலை இருக்கிறார், உண்மை சொல்ற ஒரு காராத்த சீனிக்கு வந்தாங்க மகனே, ஏதாவது இவருக்கு எழும்ப. இதுதான் நாங்க தாயை பார்க்கும் விதம் அருமையானவர்களே. அதான் நான் சொன்னேன், சமீபத்தில் ஒரு வழக்கு போனது, வித்தியாசமான வழக்கு, எல்லோரும் உங்களோட வீட்டுக்கு கொண்டு போவோம், ஆனா அந்த 5 பிள்ளைகள் அரபு நாட்டு பிள்ளைகள், அவங்க சொன்னாங்க எனக்கு உம்மா வேணும், எனக்கு உம்மா வேணும், எனக்கு உம்மா வேணும். கடைசிக்கு வழக்குல போயிச்சு, முடிவெடுக்கப்பட்டுச்சு, ஒருத்தருக்கு தான் அந்த புள்ள உம்மா, அந்த வீட்டுல தான் அவன் இருப்பணும். சட்டப்படி முடிவு ஏதோ சகோதரர்களை, அந்த வழக்கு சபை அப்படியே திமிரும் அளவுக்கு, குழும்பும் அளவுக்கு அந்த 4 பேரும் அழுதார்களாம், எனக்கு உம்மாவை பார்க்கும் பாக்கியம் கிடைக்கவில்லையே என்பதாக. இப்படியும் இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அடுத்த பக்கமாக பார்த்தால் நான் சொன்னேன், திருமணம் முடிக்கிறதுக்காக வேண்டியும் அநியாயம் நடக்குது, திருமணம் முடித்ததற்காக வேண்டியும் அநியாயம் நடக்குது, திருமணம் எடுப்பதற்காக வேண்டியும் அநியாயம் நடக்குது. ஒரு தாயை கொண்டு போய் வைத்தியசாலையில அட்மிட் பண்ணிக்கிறாங்க 4 மகன்மார் சேர்ந்து, மனநோயாளின்னு சொல்லி பார்த்தா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அந்த தாய்க்கு இங்கிலீஷ் தெரியாது, இவ்வளவுதான் பிரச்சனை. மகளுடைய தங்கச்சியிட கல்யாணத்துக்கு வாரவங்க எல்லாருமே உயர்தர மட்டக்காரர்கள். இந்த தாய் எங்களுக்கு வச்சிருந்தா பிரச்சனை இல்லை, இது நான் சும்மா சொல்லல, சம்பந்தப்பட்டவர்கள் உறுதியாக சொன்னார்கள். அருமையானவர்களே, கடைசியாக பார்த்தால் அந்த உள்ரங்கமாக விசாரித்து பார்த்தால் அந்த மகள் அழுது கொண்டிருக்கிறார். கண்ணாடி உடைச்சி வீட்டு உடைச்சி ரிப்போர்ட் பண்ணியது, பார்த்தா ஒன்றேனே உடைக்கல்ல, ஒன்றேனே உடைக்கல்ல. இந்த உமா வாப்பா உமா இருந்தா எங்களோட கல்யாணம் அழகா நடக்காது, எங்களுக்கு கூத்து போட முடியாது, எங்களுக்கு ஒரு கலச காசேராது, எங்களுக்கு ஒரு ரேஞ்ச பேசேராது என்பதற்காக வேண்டி கொண்டு போய் பைத்திய வைத்தியசாலையில் தாயை ஒப்படைத்த முஸ்லிம் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒன்றை மறந்து கொள்விடுங்கள், ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சமா சதீனுதான் உம்மா வாப்பாக்கு என்ன செய்யறோமோ இது எங்களுக்கு துணியாலையும் கிடைக்கும், மறுமையிலையும் கிடைக்கும். லேசானது ஒன்றல்ல, ஃபேன்ஸ் ஓர் மாடர்ன் சுன்னத்தை நபவி ஓர் மாடர்ன் ஃபேன்ஸ் என்ற ஒரு புக் உண்டு, தாரிக் மஹமூத் பாகிஸ்தானை சேர்ந்தவர் எழுதுகிறார். அவர் அதுல வித்தியாசமான ஒரு கருத்து, ஹதீஸுடைய கருத்தை ஃபேன்ஸால ப்ரூவ் பண்றாரு. அவர் சொல்றாரு, நீங்க உங்களோட உம்மா வாப்பாவை கஷ்டப்படுத்துறீங்களா, அவங்களோட மனதை எரிக்கிறீங்களா, அவங்களை உடைக்கிறீங்களா, நீங்க 1000 miles அப்பால் இருந்தாலும் ஒரு விதமான ரேஸ், ஒரு கதிர்வெளியாகவே உங்களை தாக்கும். அது சயின்ஸ் ப்ரூஃப். உங்களுக்கு இஸ்லாம் படிக்கிறது இல்ல, சயின்ஸ் எடுங்கோ. சயின்ஸ் சரியா பேசினா இஸ்லாத்தை தான் பேசும். அடுத்தது சொல்றாங்க, நீங்க அந்த தாய் தந்தையை சந்தோஷமா வைக்கிறீங்க, சிறப்பா வைக்கிறீங்க, துவா ஓடிக்கிறீங்க, துவா செய்யறாங்க, 1000 miles அப்பால் இருந்தாலும் எந்த நாட்டிலே இருந்தாலும் அது வந்து தாக்கும், அதன் கதிர்களால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். தாரிக் மஹமூத் சுன்னத்தை நபவி ஓர் மாடர்ன் சயின்ஸ் இந்த புக்ல லேசாக நினைத்துக் கொள்ள முடியாது. எத்தனை ஒதுக்குதல் என்ற வார்த்தையை சஹாபாக்கள் ஒரு பிளேட்ல தாயோட சாப்பிடல கேட்டாங்க. சில சஹாப் அனஸ்ரதி இல்லாத சொன்னாங்க, ஏனப்பா இவ்வளவு பெருசா தாயை மதிக்கிற, நீங்க பிரபலமான தாயை மதிக்கிறது. சொன்னாங்க, நான் பயப்படுறேன், ஏண்ட உமா ஒரு சாப்பாட்டு துண்டை பார்த்து ஒரு கவலத்தை பார்த்து நயந்த கை அதுக்கு போய் எடுத்துட்டா நான் தாய் பார்த்ததுக்கு அநியாயம் செஞ்சிருவேனே, அது கூட என்ன சொன்னாங்க. உஸ்மான் பின் அஃபான் ரதியல்லாஹு தஆலாவும் அவங்க எப்படியா இருந்தாங்க சொன்னா, தாயோட பேசிக்கொண்டு இருப்பார்கள், தாய்க்கு சாப்பாடு கொடுத்த தாயோட தலையை கூட பணிச்சு விட மாட்டான், தாய் கிட்ட கொண்டு போய் கவலத்தை சாப்பிட வைப்பான். ஏதாவது தாய் சொன்னா நாங்க எத்தனை தடவை கேட்போம், என்ன என்ன சொல்லுங்க, விளங்குது இல்ல. சகோதரர்களே, தாயத்தை கேட்க மாட்டாங்களாம், வெளியே வந்து கேட்பாங்களாம், என் உம்மா என்ன சொன்னா எனக்கு விளங்கல்லன்னு கேட்பாங்களாம். இப்படி மதித்தால் எம்முடைய வாழ்க்கையும் மதிக்கும், எம்மை சுமந்து செல்லும் பிள்ளைகள் வரும். அநியாயம் செய்வோமே ஆனால் கமா சதீனு துதான், அநியாயம் செய்வோமே ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய ஹதீஸ் அது அப்படியே திரும்பி வரும் என்பதை எழுதி வையுங்கள். கொத்துபா முடிந்ததன் பின்னால் கோல் பண்ணுங்கள், முடியுமானால் போய் சந்தியுங்கள். தாயிடம் மன்னிப்பு தவறு செய்யாவிட்டாலும் மன்னிப்பு தவறுகள் நடந்திருக்கும். சகோதரர்களே, மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டிய நிர்பந்த நிலையிலே இருக்கிறோம். அருமையானவர்களே, ஒரு பப்ளிக் டொய்லெட் கிட்ட ஒரு வாப்பாவை கொண்டு போய் வளர்த்தி வச்சிருக்கிறான். உங்களுக்கு நினைக்கும் இது என்ன, இவர் என்ன சொல்றாரு, நாங்களும் இந்த நாட்டில் தான் இருக்கிறோம், நீங்க இந்த நாட்டில், நானும் இதே நாட்டு செய்திகளை தான் சொல்றேன், இப்படி நடக்குது. சகோதரர்களே, அந்த தந்தை பப்ளிக் டாய்லெட் நஜீஸ் படுத்தப்பட்டது, ஒரு அந்நிய சகோதரர் எடுத்து பள்ளியில கொடுத்து ஒரு குடும்பத்துக்கு கொண்டு சேர்க்கிறார். இவருக்கு என்ன பிரச்சனை, நான் சொன்னேன், கொமட்ல போய் உட்கார்ந்தா பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை, சொந்த வாப்பா கொமட்ல போய் உட்கார்ந்தா பிரச்சனை. வெளியான லொக் பண்ணி 9 மணித்தியாலத்துக்கு டாய்லெட்ல வச்சுக்குது. இது சொல்ல தாங்க இல்லாம பப்ளிக் டாய்லெட் கிட்ட கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டாங்க. சகோதரர்களே, கொஞ்ச நாளைக்கு பின்னால வாப்பா மூத்த வாப்பா வணக்கம் செஞ்சிட்டாங்க. சகோதரர்களே, அப்ப விசாரிச்சு பார்த்தா இந்த வாப்பாவுக்கு ஏன் இந்த அநியாயம் நடந்தது என்பதாக விசாரிச்சு பார்த்தால், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இவரும் இவருடைய தந்தைக்கு இதே அநியாயத்தை செய்திருக்கிறார், இதே அநியாயத்தை செய்திருக்கிறார். ஒரு பிள்ளைக்காக வேண்டி, ஒரு பெண்ணுக்காக வேண்டி உம்மை வாப்பட முகத்துல கறி பூசினா எங்களுக்கும் ஒரு பிள்ளை பிறக்கும், மானத்தை வாங்காம விடமாட்டாது. சகோதரர்களே, எங்களை மான மரியாதை இழுத்துவிடும். மிக கவனமாக இருக்க வேண்டிய தலைப்பு தான் பெற்றோர்களுடைய தலைப்பு, மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தலைப்பு தான் அவர்களுடைய உரிமைகள், அவருடைய கடமைகள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள். சகோதரர்களே, அதில் எந்த குறையும் வைக்கக்கூடாது. தாயும் தந்தையும் கண் குளிர செய்ய வேண்டும், சந்தோஷப்படுத்த வேண்டும். ஒரு சபையிலே ஒரு வயோதிபருக்கு ஒரு அடி விடுகிறது, சபையை கலங்கி நிற்கிறது, பிடித்தார்கள், வாலிபனை இழுத்தார்கள். அந்த வயோதிபர் சொன்னார், விட்டு விடுங்கள், நானும் இதே போன்ற ஒரு சபையில் இந்த வாப்பாவுக்கு அறைந்திருக்கிறேன், அதற்குரிய ரிட்டன் தான் இது என்று சொன்னார். எனவே சகோதரர்கள், இஸ்திக்ஃபார் செய்வோம், கெஞ்சி கேட்போம். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், உம்மா வாப்பா இல்ல என்ன செய்யறது, சரதாலிஸ்வரன் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, என்ன செய்யறது நான், என்னுடைய தாயும் தந்தையும் இருக்கும் பொழுது நன்றாக கவனித்து விட்டேன், இஸ்திக்பார் செய்யுங்கள் அவர்களுக்காக வேண்டி, பாவ மன்னிப்பு கேளுங்கள், யாழ்லா என் உம்மாட வாப்பட கபர சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்கின்றேன். சகோதரர்களே, அவர்களுக்காக வேண்டி துவா செய்யுங்கள், சொர்க்க அந்தஸ்துகளை கொடுக்க சொல்லி, அவர்கள் ஏதாவது உடன்படிக்கைகள் செய்திருந்தால் அதை நிறைவேற்றுங்கள். மூணாவது, நாலாவது, அவர்கள் யாரோடு நல்ல முறையிலே நடந்து கொண்டிருந்தார்களோ அவர்களோடு நன்றாக நடந்து கொள்ளுங்கள், கண்ணியப்படுத்துங்கள். ஐந்தாவது, அவர்களுடைய பெயரிலே சதகாக்களை செய்யுங்கள். இந்த ஐந்தையும் செய்யலாம். தாய் இழந்த ஒருவர் சென்று கொண்டிருக்கின்றார் மையவாடியை நோக்கி, தாயுடைய ஜனாதாவோடு அழுகிறார் விம்மி விம்மி. அவர் கேட்டார், ஏன் இப்படி அழ வேண்டும், முதிய தாய் தானே. சகோதரர்கள், அவர் சொன்னாரே, சொருக்கத்தின் ஒரு கதவை நான் மூடப்பட்டு விட்டது, எனக்கு இன்னைக்கு நான் சொருக்கம் செல்லும் ஒரு வாயில் எனக்கு இல்லாமல் போகிறது, அது இழுத்து மூடப்பட்டு விட்டது என்பதாக ஏங்கி தவித்தார். கபரை மட்டும் கண்ணியப்படுத்துறதில்லை, மாப்பட இருக்கம் காட்டி உள்ள சித்திரவதையெல்லாம் செஞ்சிட்டு மௌத்தா போனதுக்கு பின்னால நினைச்சு நினைச்சு அழுகிறது. வேண்டாம் சகோதரர்களே, இருக்கும் தாய்ந்தை மாறி பார்ப்போம், இல்லாதவர்களுக்காக வேண்டி துவா செய்வோம், அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு செழிப்பாகட்டும், அவர்கள் சிறப்பாகட்டும். வல்லவன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்து கொள்வானாக, இந்த தவறுகளையும் குறைகளையும் மன்னித்து விடையா அல்லாஹ். தாய்ந்தை மாருடைய வாழ்க்கை பிரகாசமாக்குவாயாக, யாருடைய உம்மா அப்ப மௌத்தாயிட்டாங்களோ கபூரை பிரகாசமாக்குவாயாக, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களை உயர்ந்தரமானவர்கள் ஆக்குவாயாக, சொர்க்கத்தில் அவர்களுக்கு இடம் கொடுப்பாயாக, அவர்களின் சிறப்பால் எங்களுக்கு களிமா கிடைத்திருக்கிறது யாழ்லா. இந்த குஃபருடைய நாட்டுக்குள்ளே எமக்கு ஈமானை சொல்லி தந்தவர்கள் யாழ்லா, உன்னிடத்திலே வந்திருக்கிறார்கள் யாழ்லா, அவர்களை கண்ணியப்படுத்திடுவாயாக, அவர்களை பாதுகாப்பாயாக, அவர்களை சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயாக. யாருடைய தாய்ந்தைமார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக, அவர்களுக்கு நாம் செய்த தவறுகளை மன்னிப்பாயாக, அவர்களை மனதை பூ போன்று பாதுகாத்துக் கொள்ளும் ஆற்றலை தருவாயாக. எங்களுடைய பிள்ளைகளை வச்சு எங்களுடைய முகங்களை கரிபூத்திடாதையா அல்லா, எங்களை கேவலப்படுத்திடாதையா அல்லா. தாய்ந்தைமாருடைய துவா அடைந்த பிள்ளைகளா எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளை மாற்றுவாயாக. யாழ் எங்கள் தாய்ந்தைமாருடைய முழு பாவங்களை மன்னிச்சிடையா அல்லா, அவர்கள் எங்களை பெற்று வளர்த்தவர்கள் யாழ்லா, அவருடைய சிரமங்களை போக்குவாயாக, அவனுடைய கபரை சுருக்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. அவங்க இல்லாமல் எத்தனையோ பெருநாளை சந்திக்கிறோம் யாழ்லா, எத்தனையோ கல்யாணத்தை சந்திக்கிறோம் யாழ்லா, ஆனால் சுருக்கத்தை மட்டும் எங்களை அவங்களை பிரிச்சிடாதே, எங்களை அவர்களை சேர்ப்பாயாக, சந்தோஷமா அங்கிருக்கும் பாக்கியத்தை தருவாயாக, துஆக்களை ஏற்றுக்கொள்வாய்.